மீண்டுமாக உங்கள் பகுதியில கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. மிக வேகமாக நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில பொதுவா இந்த ஆவிக்குரிய செய்தி இருக்குல்ல, அது கொடுக்க எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா நிறைய இடத்துல எனக்கு கொடுக்க விடவே மாட்டாங்க, ஆவிக்குரிய செய்தியை கொடுக்க விட மாட்டாங்க. என் ஆவிக்குரிய செய்தி ரொம்ப பிடிக்கிற ஆள் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் தான் சொல்லுவார், இந்த எவிடன்ஸ் மெசேஜ் வேணாம் பிரதர், ஆவிக்குரிய செய்தி கொடுங்கன்னு. ஆனா அண்ணன் எப்ப கூப்பிடும் போதும், நீ ஆவிக்குரிய செய்தி கொண்டாடாதான் எவிடன்ஸ் மெசேஜ் கொண்டாடுவார். ஆனபடினால இன்னைக்கு நாம் ஒரு எவிடன்ஸ் செய்தி தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம், 2 தசலோனிக்கேயர் 2:7 வாசிப்போம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இந்த ரகசியத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த செய்தி வரும். எவ்வளவு பேர் உட்காருவீங்க? பரவாயில்ல, 2 பேராவது இருக்கிறீங்க, சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது எங்களுக்கு. அன்னைக்குதான் துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. வர வழியில வேற முனையிலேயே கறிக்கடையில வர சொல்லிட்டு வந்திருப்பீங்க. திரும்பி வரும்போது சிக்கன் எடுத்து வைங்க, போகும்போது வாங்கிக்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் இழுத்தா உங்க மனசுல என்ன தோணும்னா, இவன் எப்ப முடிப்பானோ, இல்ல சிக்கன் முடிஞ்சிருமோ. அதனால உங்களை ரொம்ப சோதிக்க விரும்பல. நாம் என்ன செய்வோம், இந்த செய்தியை 2வது பகுதியை நேரா பார்ப்போம். முதல் பகுதியை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுவோம், 2வது பகுதியை நேரா பார்ப்போம். நீங்க திருச்சபைக்கு வந்தோம்னா வெளியே போகும்போது அந்த முகத்துல என்ன இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அப்பதான் புரஜாஜியார் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, உள்ள போயிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கும் போல அப்படின்னு. சில ஆட்கள்லாம் உள்ளது வெளியே போகும்போது இந்த இடத்துக்கே வரப்படாதுன்னு தோணும். இந்த இயேசுநாதர் போட்டோ இருக்குது பாருங்க, வீட்டுல இருக்குதா, இருக்கா இல்லையா? இயேசுநாதர் போட்டோ இருக்கு பாத்திருக்கீங்களா? தலைய சாச்சி ஒரு பக்கம் ஒரு 30 டிகிரியில, கைய கொஞ்சம் அப்படி மேல தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா முகத்தை வச்சிருப்பாரு, பாத்திருக்கீங்களா? இந்த ஆண்டவர்கிட்ட வரவே படாதுன்னு தோணும். பாத்தீங்கன்னா இயேசுநாதர் அப்படி ஒரு அமைதியான கடவுள்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டவர். பைபிள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இயேசுநாதர் மாதிரி இந்த ஜோக் அடிக்கிற ஆளே இருக்க முடியாது. ஒருத்த வந்து கேட்பான் இயேசுநாதர்ட்ட, என்ன அதிகாரத்தில் இதெல்லாம் செய்கிறீர்? அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? அவனுக்கு நியாயமா என்ன பதில் சொல்லணும்? கேக்குதா, என் காது கேக்குதா? காது கேக்குதா இல்லையா? இது பொதுவாவே நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா, இல்ல என் மெசேஜுக்கு இப்படி இருக்கிறீங்களா, இவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு? என்ன அதிகாரத்தில் இதெல்லாம் செய்கிறீர்? அதுக்கு இயேசுநாதர் என்ன பதில் சொல்லணும்? ஒன்னு, என்ன அதிகாரத்தில் செய்யறேன்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன செய்யணும், சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். அவனை திருப்பி கேட்பாரு, யோவான் என்ன அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான்? உடனே அவன் இப்படி யோசிப்பான், யோசிச்சுட்டு சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அதுக்கு நேரம் சொல்ல வேண்டியதான சொல்ல முடியாது. இந்த இயேசுநாதர் மாதிரி ஜோக் அடிக்கிறதுக்கு பைபிள்ல ஆளே இருக்காது பாருங்க, அவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆண்டவர். அதனாலதான் அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரேங்கிறாரு. சந்தோஷமான ஆண்டவர் ஆராதிக்கிறேன். நீங்க உலகத்திலேயே சோக முகம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவிக்குரியவங்க முகம் தான். ஏன்னா இவங்களுக்கு சிரிச்சா பரிசுத்தம் குறைஞ்சு போயிடும், எவனோ தெரியாதனமா 2000 வருஷத்துக்கு மணி சொல்லி வச்சிருக்கான். பல்லு காட்டினா பரிசுத்தம் போயிடும், சிரிச்சா பரிசுத்தம் போயிடும், உருன்னு இருந்தா ரொம்ப பரிசுத்தமான எவனோ ஒருத்தர் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். அவர் பெரிய பரிசுத்தவான், யார்ட்டையும் பேச மாட்டாரு, ஊமை கூட தான் யார்ட்டையும் பேசாது, அவர் பரிசுத்தவனா. அவரு நல்லா கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய திருச்சபனா அங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து புரஜாதியர் என்ன செய்யணும், உள்ள வரணும். உங்களை பார்த்த உடனே என்ன செய்யக்கூடாது, அண்ணன் இங்க சொல்றாரு தெரியல, முன்னாடி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இந்த சர்ச்சில் வரவேற்கிறதுக்கு வாசல நிப்பாங்க பாருங்க, வாசல நிக்க வைக்க யார நிக்க வைக்கணும்னு கரெக்டா சொல்லுவாரு. பார்த்தாலே புரஜாதியார் வந்து சபைக்குள்ள வரணும், அந்த மாதிரி யாரும் நிக்க வைக்கணும்னு சொல்லுவார். சில ஆட்கள் நிக்கும் பாருங்க, அத நிக்கிறத பார்த்தாலும் நமக்கு ஐயோ இந்த அம்மா இங்க நிக்குது வேண்டாம் அப்படின்னு திரும்பி போயிருவான். அல்லேலூயா. போற வரைக்கும் இப்படி இருக்கணும் சபை. எப்ப போற வரைக்கும்? வருகையில போற வரைக்கும், நான் போற வரைக்கும் இல்ல. சரியா, இப்ப நிறைய பேர் அப்படிதான் நினைச்சியா, இந்த ஆள் போற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் போல தெரியுது, வருகையில போற வரைக்கும் இப்படித்தான் சரசரம் இருக்கணும். அல்லேலூயா. சரி கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார், ஏதோ ஒரு ரகசியம் அப்பொழுதே கிரியை செய்கிறதாக சொல்லுகிறார். இந்த ரகசியம் என்னவென்று சொல்லி நம்ம ஆராய போனோம்னா, அது ரொம்ப பெரிய மெசேஜா போயிடும். அது ரகசியம் என்னன்னு, என்னன்னா, இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள், இப்படி ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? வேற வழி இல்ல வரும் அப்படிங்கிறீங்களா? தேவனை ஆராதிக்க அப்ப வீட்டுல இருந்தா நீங்க ஆராதிக்க மாட்டீங்க, வீட்லயும் ஆராதிப்பீங்க, அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? ஐயோ அண்ணன் நினைக்கிறாரு இவன் சர்ச்சுக்கு வரவெல்லாம் முடிவோம் போல தெரியுது எல்லாரையும், நான் கஷ்டப்பட்டு 4-5 வருஷமா சேர்த்தது ஒண்ணு இல்லாம ஆகிறாரு அப்படின்றீங்களா? கவனிங்க, நீங்க சர்ச்சுக்கு வரீங்க தெரியுமா? ஆராதிக்கிறது எங்க வேணாலும் ஆராதிக்கலாம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், எங்க வேணா ஆராதிக்கலாம். ஆனா நீங்க திருச்சபைக்கு வர்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் தெரியுமா? தேவன் தான் சம்பாதித்த ஆத்துமாக்களை தான் திரும்பி வருகிற வரைக்கும் ஒரு இடத்தில் பத்திரமாக பாதுகாப்பதற்காக தான் பூமியில திருச்சபை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா! தேவன் திரும்பி வரப்போகிறார், தன்னுடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகிறார், அந்த ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அங்கே, அதுக்காக உங்களுக்கு திருச்சபை. ஆனா இந்த திருச்சபை என்ன வேலை செய்ய தெரியுமா? உங்களை வெறும் பாதுகாக்கிற வேலை இல்ல, மெய்ப்படுக்கு மந்தையை பாதுகாக்கிற வேலை மாத்திரமல்ல, அதை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமிர்த தண்ணீரில் நடத்தணும். அதே மாதிரி திருச்சபையில உங்களுக்கு என்ன கொடுக்கறாங்கன்னு கேட்டா, நீங்க ஒரு இடத்துக்கு போக போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது, அதை இங்கே பழக்க வைக்கிற இடம் தான் திருச்சபை. நேரடியாக அங்க போயிட முடியாது, உங்களை பழக்க வச்சு அங்க கூட்டிட்டு போவாங்க. எதுக்காக பழக்க வைக்கணும்னு கேட்டா, ஆண்டவர் இந்த பூமியை உலகத்தை பரலோகத்தை உண்டாக்கும் போது, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் சும்மா ஒரு 5 நிமிஷம். ஆண்டவர் இந்த உலகத்தை பூமியை மன்னிக்கிற பரலோகத்தை உண்டாக்கும் போது சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கின போது அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இருந்த ஒரு தூதன் தான், அவருடைய பெயர் தான் லூசிபர். இந்த லூசிபரை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார்? 28 இசைக்கியேல் புத்தகத்துல 12 இருக்கு. ஆனா பிளான். இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இவன் கீழே தள்ளப்பட்டான், இவனுடைய அழகு பறிக்கப்பட்டது, இவனிடத்தில் இருந்தான எல்லா காரியங்களும் இழுக்கப்பட்டு இவன் சாம்பலை போல மாற்றப்பட்டான், கருப்பாக மாற்றப்பட்டான் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சிலைகளுமே, மூல விக்கிரகம்னு சொல்லக்கூடிய எல்லா சிலைகளுமே கருப்பு கலர்ல இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, ஏன் கருப்பு கலர்ல இருக்கு யாருக்குமே தெரியாது. வேட்டிகன் சிட்டிக்கு போய் பாருங்க, பரிசுத்த பேதுரு சொல்றமே அவருடைய சிலை கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதே மாதிரி மரியாள் சிலை மடோனான்னு சொல்லுவாங்க இதுல வேட்டிகன்ல, அந்த சிலை பாருங்க கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த சிலையை வேணா பாருங்க, அவருடைய மூல விக்கிரகம் உள்ளுக்குள்ள இருக்கிறது கருப்பு கலர்ல தான் இருக்கும். ஏன் கருப்பு கலர்ல செய்யணுங்கிறத செய்யறவனுக்கும் தெரியாது, வணங்குறவங்களுக்கும் தெரியாது, அதுக்கான பதில் பைபிள்ல தான் இருக்கு. அப்ப அவங்களை கீழே தள்ளினான், அவன் வரும்போது ஒரு கூட்ட ஜனங்களை அல்லது ஒரு கூட்ட தூதர்களை இழுத்துக் கொண்டு கீழே வந்தான் என்று 12 வெளிப்படுத்துற விசேஷம் 3-4 சொல்லுகிறது. அப்ப அவன் கீழே வரும்போது ஒரு கூட்டத்தை தூதரனை இழுத்து கொண்டு வந்து விட்டான். எவ்வளவு பேரை இழுத்துட்டு வந்தா நமக்கு தெரியாது, ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் அந்த இடத்திற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். இப்ப பரலோகம் குறையாக இருக்கிறது, ஒரு கூட்டம் இல்ல, அங்க பரலோகம் குறையா இருக்குது. இப்ப அந்த இடத்திற்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும். ஆனால் மீண்டும் ஆண்டவர் தூதரை உண்டாக்க விரும்பவில்லை. ஆண்டவர் என்ன நினைச்சாரு, என்னை விட குறைவான நீ என் இடத்திற்கு வர ஆசைப்பட்டபடியினாலே உன்னை விட ஒருத்தனை குறைவாய் உண்டாக்கி உன் ஸ்தானத்திற்கு நான் அங்கே கொண்டு வருவேன். அப்படி உண்டாக்கப்பட்டவன் தான் ஆதாம். தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார் மனுஷனை உண்டாக்கி. அவன் எப்படி உண்டாயிட்டாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மாற்றினார். மல்கியா புஸ்தகம் சொல்கிறது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்குள்ளே ஆவி பூர்ணமாய் இருந்தது. ஆனாலும் எதற்காக ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்கு. எதுக்கு? இந்த பக்தி இல்லாததுனாலதான் பிசாசு அவர் ஸ்தானத்துக்கு வரணும் ஆசைப்பட்டான். ஆண்டவர் உண்டாக்கணும், ஒரு பியூர் சந்ததியை உண்டாக்கணும், உண்டாக்கி அந்த பிசாசு அவன் தூதர்கள் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அப்படிதான் ஆதாமை உண்டாக்கினார். இந்த உண்மை தெரிந்த பிசாசு எப்படியாவது ஆதாமையும் ஏவாளையும் மோசமாக்கி விட்டால் தன்னுடைய ஸ்தானம் அங்கே பூர்ணமாகாத வரைக்கும் பூமி முடியாது, பூமி முடியாத வரைக்கும் தனக்கு அழிவே வராது என்று பிசாசு நினைத்தார். அதனாலதான் என்ன செய்யறான், பூமியில் உள்ள சந்ததியை அவன் மோசமாக்கி கொண்டே இருக்கிறான். அந்த ஸ்தானத்துக்கு யாரும் வராம தடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆதாமை மோசமாக்கினான், அதுக்கு பிறகு ஆண்டவர் நோவாக்கு பிறகு ஒரு புது சந்ததியை உண்டாக்கினார், அதையும் அதிலும் காணனை மோசம் போக்கினான். இப்படி ஒவ்வொருத்தரையா மோசம் போக்கிட்டார். கடைசியா இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி இப்பொழுது பூமியில உருவாகி இருக்கிறது. அந்த லூசிபருக்கு பதிலாக, தள்ளப்பட்ட மத்தியஸ்தனாகிய லூசிபருக்கு பதிலாக நம்முடைய மத்தியஸ்தனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவன் இழுத்துக் கொண்டு வந்த தூதர்களுக்கு பதிலாக உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். வருகையில ரகசிய வருகையில சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது உங்களுக்கும் எனக்கும் அழிவு உள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். எதை தரித்துக் கொள்ளும்? இந்த அழிவுள்ள இந்த சரீரம் போய் அழியாத ஒரு மகிமையின் சரீரத்துக்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் வாழ வைக்க போகிறார். அதுக்குதான் நீங்க திருச்சபைக்கு வரீங்க, அதுக்குதான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அக்கிரமத்தின் ரகசியம்னா என்னன்னா, அன்னைக்கு தள்ளப்பட்ட தூதன் எப்படியாவது இந்த பூமியை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பூமியில தன்னுடைய சந்ததியை உண்டாக்கினான். அப்பொழுது உண்டாக்கி ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி கொண்டான். அவனுக்கு கீழ்படுகிற மக்கள், அவனை வணங்கக்கூடிய மக்களை உண்டாக்கினான். அப்ப அவனுக்கு எதிராக ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னொரு கூட்டத்தை உண்டாக்கினார் ஆபிரகாம் மூலமாக. அவங்களுக்கும் இன்னைக்கும் அந்த பிசாசின் கூட்டத்துக்கும் தேவ கூட்டத்துக்கும் சண்டை நடக்கு. இன்னைக்கு அன்னையில இருந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதுல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த சந்ததிக்கும் பிசாசு சந்ததிக்கும் இன்னைக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டை அக்கிரமத்தின் ரகசியம்னா இவனுடைய காரியம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவது. யாருடைய காரியம்? பிசாசினுடைய காரியம், முழு பூமியும் ஆளுகை செய்வது. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த தேவ சந்ததின்னு ஒண்ணு பூமியில கொஞ்சம் இருக்கிறதுனால பிசாசால இந்த உலகத்தை என்ன செய்ய முடியல, முழுவதும் ஆளுகை செய்ய முடியவில்லை. முதல்ல பார்வோனை வைத்து என்ன செய்தான், முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய நினைத்தான். ஆனால் அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு சித்தம் கொண்டான். கர்த்தரோ மோசேயை தப்பிக்க வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டார். அடுத்து அதோட இந்த பார்வோனுடைய காரியம் செங்கடலோட கூட முடிவுக்கு வந்தது. அதோட அழிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து அசிரிய சாம்ராஜ்யம் சனகரிப்பு வந்தார். அவர் பாருங்க எல்லாரையும் அழிச்சிட்டு கடைசியா யார் அழிக்க வந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் கர்த்தர் எசேக்கியா காலத்துல சனகரிப்பு கிட்டந்து ஜனங்களை என்ன செய்தார், அற்புத விதமாய் பாதுகாத்தார். அடுத்து பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதுல பாருங்க ஒரு பெரிய சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும், இல்லாட்டி என்ன செய்வோம், கொலை செய்வோம். இது பிசாசுடைய திட்டம். எல்லாரும் அவனை வணங்கிட்டாங்கன்னா, சிலையை வணங்கிட்டாங்கன்னா முழு உலகமும் யார் கையில போயிடும், அவங்க கையில போயிடும். ஆனா அதுல மாத்திரம் ஒரு சந்ததி வணங்காம இருந்துச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்ப என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அதுல அவர்களை பாதுகாத்தார், அவர்கள் தப்பித்தார்கள். அடுத்து வந்தது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதுல ஒரு காரியம் வந்தது பாருங்க, எல்லாரும் ராஜாவை நோக்கி தான் வணங்க வேண்டும், வணங்காதவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். அதாவது தேவனுக்கு மாற்றாக தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வருதல். அப்ப தானியேல் அதற்கு கீழ்படையவில்லை, தானியேலுக்கு சிங்கக்கம்பியில போட்டாரு, ஆனா கர்த்தர் அவரை விடுவித்தார். அப்ப இந்த தேவ சந்ததிக்கும் இந்த பிசாசு சந்ததிக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து காலம் வந்தது. இயேசு கிறிஸ்து காலத்திலே அதான் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து கிருபையாக தப்பிச்சிட்டாரு, அவர் உயிர் தெழுந்து விட்டார். இப்ப கடைசியாக இப்ப தேவ ஜனங்களாக பூமியில இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், இப்போ நமக்கும் பிசாசின் கூட்டத்துக்கு சண்டை நடக்குது. இப்ப பிசாசுக்கு என்ன, எப்படியாவது பூமியில அவர் ராஜ்யத்தை என்ன செய்து வரணும், கொண்டு வரணும். ஆனா கொண்டு வராம தடையா இருக்கிறது யார் இருக்கிறா, நாம் இருக்கிறோம். நாம் இருக்கிற வரைக்கும் 100% பிசாசுடைய ராஜ்யம் பூமியில என்ன செய்யாது, வராது. ஏன்னா இந்த பூமி முழுவதும் கத்தரை பிசாசை ஆராதிக்கணும் அவன் நினைக்கிறான். ஆனால் அவனை ஆராதிக்காமல் அவனை பிசாசு என்று சொல்லிவிட்டு தேவனை ஆராதிக்கிற கூட்டம் பூமியில் ஒரு பக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா பரலோகத்துல பாருங்க பிசாசு ஆராதிக்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, 100% கர்த்தர் ஆராதிக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்ப இந்த பிசாசுக்கு என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, அவர் ஆராதிக்கிறது கூட்டம் இருக்கு, அங்க 100% அவங்க மக்கள். அதே மாதிரி இந்த பூமி என்னுடையது, நான் இருப்பேன் பிரபஞ்சத்தின் அதிபதி, நான் இருப்பேன். இதுல 100% யார் தான் இருக்கணும், என்னுடைய மக்கள் தான் இருக்கணும், என்ன ஆராதிக்கிறவங்க தான் இருக்கணும், எனக்கு விரோதமா ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆனால் இன்னைய வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியை யாருக்கு என்று வைத்திருக்கிறார், அவனுக்கு என்று வைத்திருக்கவில்லை, நமக்கு என்று வைத்திருக்கிறார். நாம இருக்கிறதுனால பிசாசுக்கு என்ன செய்து, அவனுடைய ஆசை ஃபுல்ஃபில் ஆகல, அவனுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் முயற்சி செய்த பிசாசு பவுல் காலத்திலையும் முயற்சி செய்கிறான், எப்படியாவது உலகத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரக்கூடிய பிசாசின் ராஜ்யத்தினுடைய கடைசி அதிபதி அல்லது கடைசி ராஜாக்கு பேர் தான் அந்திகிறிஸ்து என்று 1 யோவான் 2:18 சொல்லுகிறது. அந்த கடைசி ராஜாக்கு பேர் என்னது, அந்திகிறிஸ்து. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அன்னைக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்ச அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஸ்தாபிக்கப்பட முடியாமல் தவித்துக் கொண்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ரோமர்கள் வந்தாங்க. ரோமர்கள் காலத்துல திருச்சபை ஆண்டவர் வச்சிருந்தாரு. அப்போ பிசாசால இந்த திருச்சபை ஒண்ணுமே செய்ய முடியல, அது பலுகி பெருகிருச்சு. அடுத்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வந்துச்சு. ஆண்டவருக்கு உண்மையாதான் வந்தாங்க அவங்க ஆரம்பத்துல 3ஆம் நூற்றாண்டுல. ஆனால் அவங்களுக்குள்ள பிசாசு புகுந்து என்ன செஞ்சிட்டா, உள்ள ஃபுல்லா சிலை வழிபாடு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுனால அந்த திருச்சபையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு கூட்டத்தை வேறு பிரித்து கொண்டு வந்தார், சத்தியத்தின் கூட்டம். அதான் மார்ட்டின் லூதர் காலத்துல கொண்டு வந்தார். அப்ப அவங்க வந்தாங்க. இப்ப இவங்களை அழிச்சாச்சுன்னா உலகம் முழுவதும் தன் ராஜ்யம் இருக்குன்றது பிசாசுடைய எண்ணம். ஆனால் மார்ட்டின் லூதருக்கு பிறகு ஆவிக்குரிய கூட்டம், பெந்தகோஸ்தே கூட்டம் என்று சொல்லக்கூடிய நாம் எழுப்பி வந்து விட்டோம். இப்ப பிசாசு இருந்து கூட என்ன செய்ய முடியல, அழிக்கவே முடியல. இப்ப கடைசியாக பிசாசு வேறொரு கூட்டத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்க போகிறான். இப்ப கடைசியா ஆனா கடைசியா பிடிப்பான். அவன் ராஜ்யம் ஏழு ஆண்டு காலம் பூமியில் நடக்கும். அந்த ஏழு ஆண்டு காலத்துக்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் திருச்சபை எடுத்துக்கொண்டு மேலே போவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி திருச்சபை மேல போன உடனே ஏழு ஆண்டு காலம் அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில நடக்கும். அதுக்கு பேரு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ரோமர் காலத்திலிருந்து, அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு பூமியை புடிச்சுக்கிட்டே வந்தான். ஆனால் 1500 ஆண்டுகளில் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாமல் போய்விட்டது. என்ன காரணம்னா, அதாவது மார்ட்டின் லூத்தர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து வேற ஒரு சந்திதி உருவான உடனே பிசாசு என்ன செஞ்சிட்டான், உடனடியாக அவங்களுக்குள்ள இருந்து தன்னுடைய கூட்டத்தை வெளியே எடுத்துட்டான். ரோமன் கத்தோலிக்கர்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டான், ஒரு கூட்டத்தை வேறு பிரிச்சு கொண்டு வந்தான். அந்த கூட்டத்துக்கு பெயர் தான், இவங்க தான் அடுத்து உலகத்தை பிடிக்க போறவங்க. அந்த கூட்டத்துக்கு பெயர் தான் இலுமினாத்திஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த இலுமினாத்திஸ் யார், இந்த இலுமினாத்திஸ் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தை பிடிக்க போற, இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய போற மிக முக்கியமான கூட்டம் இவர்கள் தான். இவர்கள் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போறாங்க. எப்படி செய்ய போறாங்க, இன்னைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு நமக்குள்ள எப்படி வந்திருக்காங்க, பைபிள் படி இவங்க எப்படி 100% ஃபுல்ஃபில் ஆயிருக்கிறாங்கன்றதா நாம இப்போ பார்க்க போறோம். இவருக்கு பேரு கலீலியோ. இந்த கலீலியோனா யாரு அப்படின்னா, நீங்க பாடத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க, இவர் தான் முதல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர். இந்த முதல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்ச கலீலியோக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இவர் முதல் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இருந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஆளுகை, அவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லா ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உலகம் தட்டை என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கருத்து. என்னன்னா, வசனத்தின் படி அவர் பூமியின் சக்கரத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இருக்கு, வானவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி. அப்படி தேவன் உட்காரணும் இல்ல அவர் காலம் பத்திரமா வைக்கணும்னா பூமி உருண்டையா இருந்தா வைக்க முடியாது, எப்படி இருந்தா வைக்க முடியும், தட்டையா இருந்தா வைக்க முடியும்ன்றது அவங்களுடைய கருத்து. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க இந்த உலகம் உருண்டைன்னு கலீலியோ கண்டுபிடிச்சு சொன்ன உடனே இந்த கலீலியோவை கொல்லுவதற்கு அன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உத்தரவு கொடுத்துருச்சு. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் யாரும் வான ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அரசாங்க அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணாலும் அந்த கருத்துக்களை என்ன செய்யக்கூடாது, வெளியிடக்கூடாது, அப்படி யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் கொலை செய்யப்படுவார்கள் என்கிறதான ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அப்படி கலீலியோ என்ன செய்யப்பட்டார், கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார். இந்த கலீலியோ கொன்னதுக்கு இப்போ பெனடிக்ட் 16 இதுக்கு முன்னாடி ஒரு போப் இருந்தார், அவர் மன்னிப்பு கேட்டார், நாங்க தெரியாம கொண்டுட்டோம் அவரை அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அந்த கலீலியோவை அவர்கள் கொன்னவுடன் அதிலிருந்து உருவான ஒரு குரூப் சயின்டிஸ்ட், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த உடனே கிறிஸ்தவர்களால ரஷ்யால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. உடனே அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால கிறிஸ்தவர்கள் வெளியே சர்ச் நடத்த முடியாது, ஆனா அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க, நிறைய சபைகள் நடக்குது. அப்படி அண்டர் கிரவுண்ட்ல நடத்தின ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் இலுமினாத்திஸ். இலுமினாத்திஸ்னா என்லைட்டிங் தி வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். என்லைட்டிங் தி வேர்ல்ட்னா உலகத்திற்கு வெளிச்சம் வீசுதல், ஒளி வீசுதல் அர்த்தம். இவங்க என்ன இவங்க நோக்கம் கேட்டீங்கன்னா, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு இருளில் இருக்கிறாங்க, ஒரு மதத்தினுடைய கட்டுக்குள்ள ஒரு உலகத்தினுடைய ஒரு மத சாயம் பூசப்பட்டு, உங்களுக்கு தெரியுமே நம்ம ஊர்ல மதம்ங்கிறது ஒரு மூட நம்பிக்கை, கடவுள் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது, தமிழ்நாட்டில் கடவுள் இல்லைனா அதுக்கு பேர் என்னது, இல்ல பகுத்தறிவாதம்னு பேரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பேர் என்னது, பகுத்தறிவாதிகள். என்ன அவங்க பகுத்து அறியறாங்களாமா கடவுள் இருக்குதா இல்லையான்னு. கவனிங்க, கடவுள் இருக்கா இல்லையா என்பது பகுத்தறிவாதம் இல்ல, கடவுள் யார் என்பதை பகுத்து அறிகிறது தான் பகுத்தறிவாதம். கடவுள் இல்லைன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, நிரூபிக்கவே முடியாது. வசனம் சொல்லுது கடவுள் இல்லை என்று யார் சொல்லுகிறான், மதிகாட்டன் சொல்லுகிறான். கடவுள் இருக்கிறார் 100% உண்மை, 100% ப்ரூஃப். நாசால இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்ல 90% சயின்டிஸ்ட் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், விண்வெளி ஆராய்ச்சி வந்துருச்சு, ஆராய்ச்சி நடந்துருச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், நிலாவுக்கு மனுஷன் போறோம், இவ்வளவு விண்வெளி வளர்ந்துட்டதுனால கடவுள் இல்லைங்கிற நம்மால் இங்க இருக்கிறவன். ஆனா அந்த நிலாவை கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ள போனவன் சொல்றான் கடவுள் இருக்கிறார்னு. எப்படி சொல்றான், நம்முடைய பூமி சூரியனோட பார்க்கும் போது 100 மடங்கு சின்னது, சின்ன டாட், ஒரு சின்ன டாட் மாதிரி தான் இருக்கும். சூரியனை பார்க்கும் போது அதுல இருந்து பார்க்கும் சின்ன டாட். இந்த சூரியனை சுத்தி நட்சத்திரங்கள் இருக்க, நீங்க பாக்குறீங்களே எத்தனை நட்சத்திரங்கள் கேட்டீங்கன்னா 200×10 போட்டுக்குங்க, சார் மன்னிக்கணும், 2×10 26 போட்டுக்குங்க, 10 to the power of 26 பத்து பக்கத்துல 26 சைபர் இன்டூ 2 போட்டுங்க. அப்ப எவ்வளவு வருமோ அவ்வளவு நட்சத்திரங்கள் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு பேரு ஒரு கேலக்சி. கேலக்சி தெரியுமா? சாம்சங் கேலக்சி தெரியுமா? தெரியாதா? தெரியும் தானே. இல்ல அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு கேக்குறேன், ஒரு கேலக்சினா என்னன்னா ஒரு சூரியன், ஒரு நட்சத்திரம், ஒரு சந்திரன், நம்ம கிரகங்கள்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு கேலக்சி. இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? 200 கேலக்சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் கேலக்சி இருக்கு. இப்ப நாம இருக்கிறது ஒரு வட்டம், இப்படி கேலக்சின்னு வச்சுக்கோங்க. நீங்க கேலக்சியை பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு வட்டம் இந்த மாதிரி சுத்தி 200 இருக்கு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? 2012 இந்த 200 கேலக்சியுமே ஏதோ ஒன்னை நோக்கி கரெக்டா திரும்பிக்கிட்டு இருக்காமா 5000 வருஷமா. நான் சொல்ல புரியுதா? நாம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பூமி தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்துது. இந்த மொத்த கேலக்சி மாதிரி 200 இருக்கு. 200 கேலக்சியுமே யாரோ ஒரு இடத்தை நோக்கி இப்படி கரெக்டா திரும்பதா 5000 வருஷமா பெர்ஃபெக்ட்டா திரும்பிக்கிட்டு இருக்காமா. அப்படின்னா அவன் என்ன சொல்றான், நாசாக்கர கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு படைச்சது கண்டிப்பா என்னவாதான் இருக்க முடியும், ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று அங்க இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், கடவுள் இல்லை, பூமியானது யாருக்குரியது, சயின்ஸுக்குரியது. இந்த கடவுள் மூட நம்பிக்கையை ஒழித்து அதை வெளிச்சம் வீசுவோன்னு வரதுக்கு பேர் தான் என்லைட்டிங். இலுமினாட்டிஸ்னா என்லைட்டிங் தி வேர்ல்ட் அர்த்தம். இந்த மேல இருக்கு பாருங்க பிரமிட், இந்த பிரமிடுக்கு மேல ஒரு கண் இருக்கு பாருங்க, ஒத்த கண், இதுதான் அவங்களுடைய சிம்பல். இதுக்கு என்ன அர்த்தம்னா உலகத்தை கண்காணிக்கிறோம் அர்த்தம், வாட்சிங் தி வேர்ல்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துல இந்த முதல்ல இருக்கிற போட்டோ வந்து அமெரிக்க டாலர்ல இருக்கிறது. இந்த அமெரிக்க $1 இப்படிதான் இருக்கும். இந்த அமெரிக்க $1 பாத்தீங்கன்னா இந்த சிம்பல் இப்படி இருக்கும். இதான் $1. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நம்ம மாத்தி லூத்தருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது. உடைய ஆரம்பிச்ச பிறகு 1700 மாத்தி லூத்தருடைய காலம் முடிவடைஞ்சு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய காலம் முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்த சாம்ராஜ்யம் ஆங்கிலேய சாம்ராஜ்யம். இது ஆங்கிலேய சாம்ராஜ்யம். இந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சவங்க யாருன்னா அந்த ரோம்ல இருந்து வந்த இவங்க தான் ஸ்தாபிச்சாங்க. அதனாலதான் பாருங்க இங்க பாருங்க ரோமன் கத்தோலிக்க வார்த்தை, அதாவது மன்னிக்கிறோம் ரோம் லத்தீன் வார்த்தை தான் இங்க இருக்கும். இது வந்து ஆங்கிலேய கொடி. இதுக்கு அடுத்து வந்தது அமெரிக்க சாம்ராஜ்யம். அமெரிக்க சாம்ராஜ்யத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா லத்தீன் வார்த்தை தான் இருக்கும். இந்த இலுமினாட்டிஸ் தான் இருப்பாங்க இங்க இருக்கு பாருங்க, லத்தீன் வார்த்தை தான் இருக்கும். வாட்சிங் த வேர்ல்ட், நியூ வேர்ல்ட் ஆர்டர், புது உலகம் அர்த்தம். இவங்க என்ன விரும்புறாங்கன்னா மதம் இல்லாமல் சயின்ஸ் தான் ஒரு மதம், சயின்டிஸ்ட் தான் காட், அதை சொல்லக்கூடிய ஒரு புது உலகத்தை நாம் படைக்க வேண்டும். இதுக்கு பேரு நியூ வேர்ல்ட் ஆர்டர், தமிழ்ல புதிய ஒழுங்கு பின்னணி அர்த்தம். அதாவது கடவுளே இல்லாம அல்லது இவங்க சொல்ற ஒரு கடவுளை வச்சு நியூ வேர்ல்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்கு அவர்கள் தலைவராக இருப்பார்கள். இதனுடைய மொத்த மெம்பர்ஸ் 13 பேர். 12 பேர் வெளியே அரங்கமா இருப்பாங்க, வெளியரங்கமா இருப்பாங்க, ஒரு ஆள் மாத்திரம் ஹிட்டனா இருப்பாரு. இந்த 13 பேர்ல ஒரு ஆள் இந்தியன். இந்த இலுமினாட்டிஸ்ல 13 பேர்ல ஒரு ஆள் இந்தியன். இவங்க தான் டோட்டல் வேர்ல்டையும் ஆளுகை செய்கிறார்கள். இவங்க எப்படி ஆளுகை செய்யறாங்க அடுத்து சொல்றேன். இது இவங்களுடைய சிம்பல். இந்த கண் இருக்கு பாருங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ ஆஃப் ஆசிரஸ் பேரு, ஐ ஆஃப் ஆரஸ் அப்படின்னு பேரு. இது யாருன்னா ஒரு எகிப்திய தேவதையினுடைய கண். இது ஆரம்பத்துல இருந்து அதனாலதான் அவங்க பிரமிட் மேல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் பிரமிட் எகிப்த இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிம்பல், இதை வச்சிருப்பாங்க. இவர்கள் தான் இன்னைக்கு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து அமெரிக்காவை பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து வழியா உலகத்தை பிடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அடுத்து அமெரிக்கா வச்சு உலகத்தை பிடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உலகத்தை பிடிக்க, இதான் இவங்களுடைய சிம்பல். இங்க தெரிஞ்சு பாருங்க இந்த கை, இந்த சிம்பல். நம்ம ஊர்ல இதுக்கு பேரு வந்து பாபா முத்திரன்னு பேரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இது பாபா முத்திரன்னு. கவனிங்க, அது இந்த நடிகர் ஒருத்தர் பாபா முத்திரையை சொன்னாரு. இவர் சொன்ன பாபா இன்னும் யாரும் பார்க்கல, புரியுதா? இவர் சொன்ன பாபா யாரும் பார்க்கல, இவரும் கூட்டு போய் காட்டல. ஆனா இந்த சிம்பளை மாத்திரம் பயன்படுத்தி விட்டாரு. இப்ப எல்லாரும் இதை யூஸ் பண்றான். ஆனா அந்த ஆள் பாபாங்கிறவர் எங்க இருக்கிறா என்ன யாருக்குமே தெரியாது, பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இது பாபா முத்திரையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இலுமினாட்டிஸ் இந்தியாவுக்குள் வரும்போது அவரைத்தான் பயன்படுத்தி தங்கள் முத்திரையை கொண்டு வந்தார். அவரை யூஸ் பண்ணிதான். அதனாலதான் அவரு யாருன்னு அவரை காட்டவே இல்லை, ஒரு போட்டோவை மாத்திரம் காட்டி விட்டாரு. இவர் தான் இப்படி இருக்காருன்ட்டு அவரை போட்டோவை எடுக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமயமலைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் போட்டோ எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? கிடையாது, யாரும் பார்க்கவும் முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் சொன்னாரு, அவர் ஒரு போட்டோ காட்டினாரு. அவர் பாத்தீங்கன்னா நீட்டா ஷேவ் பண்ணி மழுங்க இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? 2000 வருஷமா குகையை விட்டே வெளியே வராது, எப்படி ஷேவ் பண்ணாரு? நான் சொன்னது புரியுதா? ஒரு சிம்பிள் லாஜிக் க்வெஸ்டின் தான். ஷேவ் பண்ணாதவர் இப்படி இருக்க முடியாது. 2000 வருஷமா நல்லா பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு இன்னும் ஒண்ணுமே இருக்காது, நல்லா பல பல பலன்னு உட்காந்துட்டு போறாரு போட்டோல இருக்கிறவர். இது முழுக்க முழுக்க பிசாசினுடைய காரியம். வெளிநாட்டுல அதுக்கு பேரு இலுமினாத்திஸ் பேரு. அந்த இலுமினாத்திஸ் தான் ராஜாக்களாக வருவார்கள். இந்த இலுமினாத்திஸ் யாரை பிடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல யாரு பணக்காரங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களதான் பிடிப்பாங்க, எல்லா நாட்டிலையும் பிடிப்பாங்க. அவங்க இலுமினாத்திஸா இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த கையை காட்டிடுவாங்க, காட்டணும் இவங்க, இல்லைன்னா இவங்களை அவங்க கொண்டுடுவாங்க இலுமினாத்திஸ். இது ஒரு அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி, இதை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இலுமினாத்திஸோடைய முத்திரைகள் இதெல்லாமே அவங்களுடைய முத்திரைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய முத்திரைகள், இதெல்லாம் அவங்களுடைய முத்திரைகள். இவங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, நிறைய விதமான பெயர்கள் இருக்கு. ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இங்க இருக்கு பாருங்க, சடனிக் வர்ஷிப்பஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம ஒரு 3-4 விஷயங்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம பொதுவா பார்க்க போறது இவங்களை பத்தின முழு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு டைம் பத்தாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளை இவங்க எப்படி பாதிக்கிறாங்கன்றத மாத்திரம் பார்த்துட்டு என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கவுனிங்க, இது சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் உடைய சிம்பிள். இது பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஸ்டார் இருக்கு பாருங்க. இது என்னன்னா ஒரு மிருகம். நீங்க எங்க வேணாலும் அப்சைட் டவுன் ஸ்டார் பாத்தீங்கன்னா அது மிருகத்தினுடைய சிம்பிள் அர்த்தம், சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் உடைய சிம்பிள். இப்போ நாம எப்படி தேவனை ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி இவங்க, அதான் அவருடைய ஸ்தாபகர், அவர் தான், அவர் பேர் ஆண்டன், அதான் ஸ்தாபகர். இவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா பிசாசு ஆராதிக்கிறவங்க, இவங்க டைரக்டா பிசாசு ஆராதிக்கிறவங்க. பிசாசு டைரக்டா ஆராதிச்சு அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கு, பிசாசு ஆராதிக்கிற மாதிரி பிசாச உயர்த்துற மாதிரி ஒரு பைபிள் இருக்கு. 12 மாசத்துக்கு 12 பலி செலுத்துவாங்க, 4 மாசத்துக்கு ஒரு தடவை மனுஷ ரத்தத்தை இது பண்ணுவாங்க, அவங்க பலியா நம்ம கம்யூனியன் கொடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. 1 மாசம் ஆடு, 1 மாசம் மாடு, 1 மாசம் பன்னி, 1 மாசம் மனுஷன், இப்படி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. உடன்படிக்கை பண்ணும் பிசாசோட. இது சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முழு உலகத்தையும் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறதுக்காக வேலை பாக்குறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இது வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல, அண்ணா நகர்ல இருக்கு, இங்க அண்ணா நகர்ல இருக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் தமிழ்நாடு ஹெட் குவார்டர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கு, ஊட்டியில இருக்கு, குன்னூர்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல இவங்களுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்காங்க. நான் போன மாசம் ஸ்காட்லாந்து போயிருந்தேன், ஸ்காட்லாந்துல நம்முடைய திருச்சபைகளை வித்துக்கிட்டு இருக்காங்க, ஆள் வரலன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி பார் எல்லாம் நடத்துறாங்க. இப்போ சர்ச் இருக்கும், ஆனா உள்ள பார் நடக்கும், ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ்க்கு லைன்ல நின்று ஜனங்க உள்ள போறாங்க. டிரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா சாத்தா மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க, முகம் எல்லாம் பயங்கர ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அது என்ன சொல்றது, ரொம்ப விகாரமா இருக்கும் டிரெஸ்ஸிங் எல்லாம். ஆனால் லைன்ல நின்று அந்த திருச்சபைக்கு போறாங்க. 200 பேர் 300 பேர் எல்லாம் இருக்காங்க மெம்பர். அதுல அந்த அளவுக்கு சபை அங்க வந்து சாத்தான் சபை வளருது. இது இலுமினாத்திஸ் முதலாவது சிம்பிள். ரெண்டாவது ஃப்ரீ மேசன்ஸ். இவங்க யாருன்னா, இவங்களை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க தான் திருச்சபைய இப்போ இந்தியால ஒழிக்கிறவங்க. இவங்க 1700களில் இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்களுடைய பேரு லாட்ஜின் பேரு. லாட்ஜினா நீங்க தங்குற லாட்ஜ் இல்ல, இவங்களுடைய குழுவுக்கு பேரு லாட்ஜின் பேரு. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ராஜாக்களை போல இருப்பாங்க, நல்லா மேயர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவங்களுடைய சிம்பிள். நடுவில் ஜீன்றது காட், அவங்களுடைய காடு. இது பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது உலகத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்ச் கட்டி கொடுக்கறாங்க, திருச்சபை கட்டி கொடுக்கறாங்க, சபை இல்லாதவங்களுக்கு சபை கட்டி கொடுக்கறாங்க. சபை கட்டி கொடுத்து அந்த சபையில தங்களுடைய முத்திரையை இது மாத்திரம் வச்சிருவாங்க, அகைன்ஸ்ட் டு காட் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சிருவாங்க. அந்த மிருகத்தின் முத்திரை இருக்கும்னு பைபிள்ல சொல்லுது இல்ல. இது பாத்தீங்கன்னா மிருகத்தின் முத்திரை தான், ஒரு மிருகம் தான் இருக்கும், ஒரு மிருகத்தின் முத்திரை. இவங்களுடைய மித்திரை தான் முருகத்தின் முத்திரை. இதை எப்படியாவது திருச்சபைக்குள்ள கொண்டு வரணும்ன்றதான் இவங்களுடைய பிளான். அதனால என்ன செய்யறாங்க, திருச்சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க கொண்டு வந்து ஸ்தாபிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டென்வர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால அண்டர் கிரவுண்ட்ல தான் இவங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இப்ப இவங்க நியூ வேர்ல்ட் ஆர்டர், அதாவது புது உலகம்னு சொல்லுவாங்க. நியூ வேர்ல்ட் இங்க இருக்கு பாருங்க, நியூ வேர்ல்ட் ஏர்போர்ட் அப்படின்னு இருக்கும், புது உலகம்னு இருக்கும். இந்த புது உலகத்தை ஸ்தாபிக்க, புது உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொரு பூமி இல்ல, இந்த பூமிய கிறிஸ்தவ வட்டாரத்துல இருந்து எடுத்துட்டு எல்லா மதத்தையும் எடுத்துட்டு ஒரே மதம், அந்த ஒரு மதத்திற்கு சைன்ஸ் தான் மதம், அந்த ஒரு மதத்திற்கு தலைவராக ஆன்டி கிரைஸ்ட், அதை கொண்டு வரதான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கான வேலைகளை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல வகையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையை பிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ மேசன்ஸ் மூலமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நாம பார்க்க போறது மிக முக்கியமாக, இந்த இலுமினாத்தி செய்யக்கூடிய அடுத்து மிக முக்கியமான காரியம் என்னன்னா, FDA ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க, கொஞ்சம் முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உணவு மற்றும் மருத்துவ கழகம். இன்னைக்கு நம்முடைய மெடிசன் மருந்துகள் எல்லாமே இவங்க மூலமா தான் நமக்கு வருது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா மெடிசனுமே இவங்க பெர்மிஷன் இல்லாம வெளியே என்ன செய்யாது, வராது. இது வேர்ல்டு வைட், உலகம் முழுவதற்கும் இது ஒரு ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ். முந்தையெல்லாம் டாக்டர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த டாக்டர் அங்க இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும், ஒரு சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள் இருந்துச்சு, ஒரு கிராஸ் இருக்கும், ரெட்ல ஒரு கிராஸ் இருக்கும். ஒரு நம்ம பார்த்தோம்னா அங்க டாக்டர் இருக்கிறாரு. இப்ப பாத்திருக்கீங்களா எந்த இடத்துலயுமே கிராஸ் இருக்காது, அதுக்கு போல என்ன இருக்கும், இதா இருக்கும், ரெண்டு பாம்பு தான் இருக்கும். கிராஸ் என்பது எதை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறதான, கிறிஸ்தவத்தை குறிக்கிறதான, தியாகத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. சர்மம் என்பது எதை குறிக்கிறது, பிசாசை குறிக்கக்கூடிய, வஞ்சகத்தை குறிக்கக்கூடிய, விஷத்தை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இவங்க ஏன் பாம்பு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் என்னன்னா மோசே வெங்கல சர்பத்தை உயர்த்தின மாதிரி இவங்க வச்சிருக்கிறாங்க. மோசே வெங்கல சர்பத்தை உயர்த்தினது முதல்ல தப்பு, சரியா? அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஆண்டவர் சிலையை செய்ய சொல்ல ஒரு மாதிரியை செய்ய சொல்லி இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெங்கல சர்பத்தை செஞ்சிட்டாரு. கடைசியா எசேக்கியா அதை என்ன பண்ணிட்டாரு, உடச்சி போட்டுட்டாரு, விக்கிரகம் ஆயிடுச்சுன்னு. இவர்கள் சர்ப்பங்களை வைத்திருக்கிறார் பாருங்க, சர்ப்பங்கள் ரெண்டு இருக்கு, ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கு. நான் சொன்னது புரியுதா, இத வச்சு எல்லா இடத்திலும் இந்த எஃப்டிஏன்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிராஸ எடுத்துட்டு அந்த இடத்துல பாம்பை கொண்டு வந்துட்டாங்க. இது இவங்களுடைய சிம்பல், சிம்பலை மாத்திரம் சொல்றேன். ஆனா ரெண்டாவது இவங்க எப்படி உலகத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆதாரத்தின் வழியாக இந்த உலகத்தை பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பிடிச்சிருக்கிறாங்க, இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே பொருட்கள், எல்லா பொருட்கள்லயும் கொஞ்ச காலமா கவனிச்சு பாருங்க, எல்லா பொருட்கள்லயுமே விதை கிடையாது, பாத்திருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? சாப்பாடுலாம் சாப்பிடுறீங்களா டெய்லி? நாங்க எங்க அதெல்லாம் பார்த்தோம், முன்னாடி வெச்சாசுமா உள்ள உளுந்து பூந்தோம்னா வெளியே வரும்போது தட்டு காலியா இருக்கும், அதுல விதை இருக்கா சதை இருக்கா நான் பார்த்தோம், பாத்திருக்கீங்களா? இப்ப வரக்கூடிய பழங்கள்ல எதுலயுமே விதை இல்ல, பாத்திருக்கீங்களா? எல்லாமே சீட்லெஸ் தான். முந்தி நம்ம பப்பாளி சாப்பிட்டோமே, அது உள்ள பாத்தீங்கன்னா மிளகு மாதிரி கருப்பு கருப்பு கருப்பா விதை இருக்கும். இப்ப வர பப்பாளியில இருக்குதா, எந்த பப்பாளியில இருக்காது. முந்தையெல்லாம் கத்திரிக்காய் இருக்குங்கள, கத்திரிக்காய் என்ன கலர்ல இருந்துச்சு, கத்திரிக்காய் கலர்ல இருந்துச்சு அப்படிதானே, கத்திரிக்காய் கலர்னு ஒண்ணு இருக்கு அப்படிதானே, கத்திரிப்பு கலர். நம்ம இந்தியாவில அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல கலருக்கு வைக்கிற மாதிரி உலகத்துல எவனுமே வச்சிருக்க மாட்டான். கத்திரிப்பு கலரு, ராமர் ப்ளூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமர் ப்ளூனா என்ன, ராமர் ப்ளூவா இருந்தாரா? அப்புறம் இன்னொன்னு இருக்கு காபி கலர், காபி கலர் என்ன, பிரவுன். இங்க வேற அடுத்த டிரான்ஸ்லேஷன் கேட்டவங்களுக்கு காபி கலர் தான் என்ன, இன்னும் நமக்கு அதோட இன்னொன்று சொல்லுவாருங்க, பொண்ணு எப்படி இருக்குது, மா நிறமா இருக்கு. மா நிறம்னா என்ன, மாங்கா நிறமா, மாடு நிறம். மா நிறம்னா என்ன, நல்லா கேட்டுங்க, மா நிறம்னா மீடியம் ஆமா. அப்ப ஸ்ட்ராங்குக்கு என்ன, லைட்டு. பொண்ணு பார்க்க போனீங்கன்னா டீ கடை வைக்க போனீங்களா, ஸ்ட்ராங் மீடியம் இருக்கு. கவனிங்க, தமிழ்நாட்டில் தான் அப்படி கலர் இருக்கு, எப்படி எப்படிதான் கலர் வைப்பாரு நமக்கே தெரியாது. கவனிங்க, முந்தையெல்லாம் கத்திரிக்காய் ஒரு மாதிரி வயலட்டா பர்பிள் கலர்ல இருந்துச்சு, பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸா வருது பாருங்க, அந்த பழைய கத்திரிக்காய் கலரே இல்ல பாருங்க. முந்தையெல்லாம் கத்திரிக்காய் வாங்கும் போது அம்மாமார்கள் ரொம்ப கோவப்படுவாங்க, விதை கத்திரிக்காய குடுத்துட்டான், உள்ள ஒரே விதையா இருக்குது சொல்லுவோமா? இப்ப அந்த பிரச்சனை இருக்குதா, பிரச்சனையே இல்ல. எந்த கத்திரிக்காய் என்ன கிடையாது, விதையே கிடையாது, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி பிராய்லர் கோழி இருக்குல்ல, முட்டை போடுமா, பிராய்லர் கோழி முட்டை போடாது. ஒரு 15-20 வருஷத்துக்கு மட்டும் போய் கோழி வாங்கி இருந்தீங்கன்னா உள்ள குட்டி குட்டியா முட்டை இருக்கும், பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா இப்ப வர எந்த கோழி என்ன கிடையாது, முட்டை கிடையாது. பிராய்லர் கோழிக்கு பேர் என்னது, பிராய்லர் கோழிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது, கறிக்கோழின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது, கறிக்கோழி. அதுல என்ன கிடையாது, முட்டை கிடையாது. இந்த விதை, இந்த முட்டை, இந்த காரியங்கள் எல்லாமே எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முழுவதுமாக வாசிங்களேன் ஆதியாகமத்தின் புத்தகம் 1:11 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1:11 வசனத்தை வாசிங்க.
விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையை உடைய நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் படைக்கும் போது எல்லாத்தையும் எதோட படைச்சிருக்கிறாரு? விதையோட படைச்சிருக்கிறாரு. விதையோட படைத்தல்னா என்ன தெரியுமா? அந்த 28 வசனத்துல சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார்ல, அந்த ஆளுகையின் அடையாளம் தான் விதை. இப்படிங்க கவுனிங்க, இப்ப விதை உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்க என்ன செய்யலாம்? ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்க கண்ட்ரோல், உங்க ஆளுகை அது. விதையை எடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க ஆளுகை போய்விட்டதுன்னு அர்த்தம். யூ ஆர் டிபெண்டபிள். இனிமேட்டு நீங்க எதை சாப்பிடனாலும் யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும்? டிபெண்ட் பண்ணும். லெகான் கோழி இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்படி ஒரு காரியமே தெரியாது. எல்லா கோழியுமே என்ன கோழிதான். இனி நீங்க சாப்பிடணும்னா என்ன கோழிதான் கிடைக்கும்? கோழிதான் கிடைக்கும். அப்போ இந்த முழு அதிகாரம், விதை, நம்முடைய ஆளுகை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் பேட்டன் என்கிற பேர்ல எடுத்துக்கிட்டாங்க. இனிமேட்டு ப்ரொடக்ஷன் நாம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. முந்தைய தென்னமரம் எவ்வளவு உயரம் இருக்கும்? இப்ப தென்னமரம் என்ன ஹைட் இருக்கு? 4 அடிதான். ஆனா காய் எவ்வளவு காய்க்குது? டபுள் மடங்கு காய் காய்க்கும். ஆனா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த தென்னமரத்தை நீங்க வைக்கணும்னா அதை வெட்டி இன்னொரு கண்ணு வைக்க முடியாது. நீங்க போய் இன்னொரு தென்னை மரம் தான் என்ன செய்யணும்? வாங்கணும். முந்தைய முருங்கை மரத்தை வெட்டி வச்சா என்ன வரும்? அதுவா பிழைக்கும். இப்ப எந்த மரமும் வெட்டி வச்சா வராது. ஏன்னா எதுக்குமே என்ன கிடையாது? விதை கிடையாது. எதுக்குமே விதை கிடையாது. எல்லாத்தையும் விதையை அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்தவங்க தான் இலும்னா. இப்ப நம்முடைய சாப்பாடு முழுவதும் யார் கையில போயிருச்சு? அப்ப வசனம் சொல்றது வெளிப்பட்ட விசேஷம் 13:17, இவர்கள் இல்லாமல், இந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், இது இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த இடத்துக்கு இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். நான் சொன்னது புரியுதா? நம்முடைய ஆளுகை யார் கையில போயிருச்சு? இன்னைக்கு நம்ம சாப்பாடு முழுவதும் யார்கிட்ட போயிருச்சு? அவங்க கிட்ட போயிருச்சு. கத்திரிக்காவுடைய பேட்டர்ன் அமெரிக்காக்காரங்கிட்ட இருக்கு. இனிமேல் கத்திரிக்காவை நீங்க உருவாக்கவும் முடியாது, கத்திரிக்கால இருந்து மெடிசன் கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. முழு பேட்டர்ன் யார்கிட்ட போயிருச்சு? அவங்க கிட்ட போயிருச்சு. நம்முடைய சாப்பாடு முழுவதும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. இது முதல்ல. ரெண்டாவது, டிரக்ஸ், மருந்துகள். கவனிங்க, 40 வயசு ஆகணும்னா, 40 வயசு ஆன உடனே முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சுகர் செக் பண்ணுவீங்க, சரியா? இது சரியா தப்பா? சும்மா சொல்லுங்க, சரியா தப்பா? சரி, ரைட். 40 வயசு ஆனா சுகர் வரும் பைபிள் இருக்கு. சரி, பைபிள் வேண்டாம். உங்களுடைய தாத்தாவுக்கோ, தாத்தாவுக்கு தாத்தாவுக்கோ, உங்க அப்பாவுக்கோ 40 வயசுல சுகர் வந்துச்சா? இல்ல. ஏன் இந்த சந்ததிக்கு மாத்திரம் 40 வயசான சுகர் வருது? சாப்பாடு. அப்ப இந்த சாப்பாடை கொடுக்கிறது யாரு? எப்படியே வழியில நமக்கு சாப்பாடே வருது. அத்தனை சாப்பாடுமே இன்னைக்கு எப்படி வருது? இவங்க நாம நினைக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம், ட்ராலி தள்ளிக்கிட்டே போயிட்டு கடையில அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி கிரெடிட் கார்டுல பே பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய கௌரவம். நான் சொன்னது புரியுதா? அதுவே விவசாயத்துல போய் அவனா ஒரு விதையை விதைச்சு அவனா அறுத்து சாப்பிடணும் பார்த்தா நமக்கு கேவலம் இல்லையா? ஆனா அவன் மட்டும்தான் சுதந்திர சாப்பாடு சாப்பிட்டா. நம்ம அடிமையின் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம யாரோ ஒருத்தர் நமக்கு பேக் பண்ணி கொடுக்கறத சாப்பிடறோம். ஒரு காலகட்டம் வரும், காசு இருக்கும், அவன் சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அவன் கொடுக்காட்டி நமக்கு இல்ல, புரியுதா? அவன் சாப்பாடு கூட நமக்கு என்ன இருக்காது? இருக்காது. கவனிங்க, இப்போ இந்த 40 வயசு ஆனா சுகர் வரும் அப்படிங்கறது கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? ஆனாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நம்முடைய மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை மாத்துறது யாரு? நான் சொன்ன புரியுதா? நம்மள நம்மளுடைய சந்ததியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பயத்துக்குள்ள கொண்டு வந்து கண்டிப்பாக சுகர் வரும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா செக் பண்ண இருக்கும். ஏன் இருக்குது? ஒன்னு ரீசன், ஒன்னு நமக்கே வரும், இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு வந்தா வரும். அப்படிதான் சொல்றோம், பெற்றோருக்கு இருந்தா உனக்கு என்ன வரும்? சுகர் வரும். ஆனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத இந்த சுகர் வியாதி இன்னைக்கு பெரும்பான்மையாக 95% எல்லாருக்கும் இருக்குது. இத இந்த இந்த பேட்டர்னை மாத்துறது யாரு? நான் சொல்ல புரியுதா? அன்னைக்கு இருந்த மாமரத்துல இன்னை வரைக்கும் அதே மாதிரி தானே மாமரம் வருது, அதே மாதிரி தானே மாங்காய் புளிப்பா இருக்கு, அதே மாதிரி டேஸ்டா இருக்கு,
மாங்கால சுகர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குதா? எந்த பழத்திலேயாவது சேஞ்ச் ஆயிருக்கா? கடல் அன்னைக்கு இருந்த உப்பு கடல் இன்னைக்கு வரைக்கும் உப்பா தானே இருக்குது. அன்னைக்கு இருந்த சூரியன் இன்ன வரைக்கும் அதே சூட தானே இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் இந்த பேட்டர்னை மாத்தினது யாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நாம யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமை ஆயிட்டோம். நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க கண்ட்ரோலுக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சுகர் வராது. விசுவாசம் எல்லாம் இல்ல, உடனே ஃபெய்த்துக்கு போயிடாதீங்க, விசுவாசத்துக்கு போங்க நல்லது. நான் சொல்றேன், உங்களுக்கு சுகர் வராது. ஏன் வரா தெரியுமா? சுகர் வரதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, உங்க அப்பாவுக்கு இருந்தா உங்களுக்கு வரும், ரைட்? நான் சொல்றேன், உங்க அப்பாக்கு சுகர் இல்ல. ஏன்னா உங்க அப்பா ஏசப்பா, உங்களுக்கு சுகர் வராது. அவர் தாமே நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். உங்களை இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு வரும் 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 ஒரு பயம், வந்துரும் செக் பண்ணிக்கலாம், இருக்கட்டும், எதுக்கு இருந்தாலும் ஒரு செக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவிசுவாசம் தான் உங்களுக்கு சுகரையே கொண்டு வருது. அந்த பயத்தை கொண்டு வந்தவங்க தான் இவங்க. நம்முடைய பேட்டர்னே மாத்திட்டாங்க. ரெண்டாவது, குழந்தை பிறந்த உடனே என்ன போடணும்? குழந்தை பிறந்த உடனே என்ன போடணும்? வேக்சின் போடணும், சரியா? வேக்சின், இப்ப டைஃபாய்டு வேக்சின் போடணும். போடாட்டா என்ன வரும்? டைஃபாய்டு வரும், ரைட்? போட்டா என்ன வரும்? போட்டா டைஃபாய்டு வராதா? வருமா வராதா? கவுனிங்க, டைஃபாய்டு வேக்சின் போட்டா பிள்ளைக்கு டைஃபாய்டு வராதுன்னா இன்னைக்கு இந்தியாவில் டைஃபாய்டு இருக்க கூடாது. ஏன்னா எனக்கே டைஃபாய்டு வேக்சின் போட்டிருக்காங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி, சரிதானே? அப்போ அன்னைக்கே டைஃபாய்டை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு என்ன வரக்கூடாது? டைஃபாய்டு. அப்ப இன்னி வரைக்கும் ஏன் டைஃபாய்டு இருக்கு? அமெரிக்கால டைஃபாய்டு இல்ல, அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் டைஃபாய்டோட கிருமியை பத்தி படிக்கணும்னா ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க அவங்க எல்லாருமே. அங்க டைஃபாய்டு இல்லையா, இன்னும் இங்க இருக்கு. நான் சொல்ல புரியுதா? இந்த நம்ம பாடியில ஒரு வேக்சின் போடுறீங்களா? பிள்ளைக்கு பிறந்த உடனே ஒரு வேக்சின், 3 மாசத்துல 1, 6 மாசத்துல 1 போடுறீங்கல்ல? இந்த வேக்சின் எது தெரியுமா? எதிர்ப்பு சக்தி இல்லை, உங்க பாடியில இருக்கக்கூடியதான இம்யூனிட்டி பவரை குறைக்கிற வேலையை தான் இந்த மெடிசன் செய்யுது. அப்ப ஏன் உங்களுக்கு வந்து இந்த இதுல நிக்கிற ரோடு போடுறான ஒருத்தன் தோண்டிட்டு அவன் குழந்தைக்கு வர மாட்டேங்க, இம்யூனிட்டி அதிகம். ஏன் அவனுக்கு மட்டும் இம்யூனிட்டி அதிகமா இருக்கு? நீங்க பீடியாஷோர் கொடுக்கறீங்க, ஆப்பிள் அவிச்சு கொடுக்கறீங்க, பாட்டில பால் ஊத்தும் போது மேல மூடி போட்டு அது ஒரு துணி சுத்தி இருப்பீங்க, எதுக்கு? நீங்க அது குடிக்கிற 300 ml ஒரு கண்ணு வேறப்படுது. அது பாதி மேலையும் பாதி கீழையும் பாதி பாட்டிலும் இருக்கும். நல்லா பாருங்க, பால் குடிக்கிற பிள்ளையோட அம்மா மாத்திரம் குண்டாகிட்டே போவாங்க. காரணம் என்ன? மிச்ச பால் மொத்தம் அந்த அம்மா தான் குடிக்குது. வேஸ்டா போகக்கூடாது, வேஸ்டா போகக்கூடாதுன்னு. இது சாப்பிடறதுல கண்ணு வேறப்படுது. நல்லா பாருங்க, என்ன 3 மாசம் வேக்சின் போடுறோம், 6 மாசம் வேக்சின் போடுறோம், 9 மாசம் வேக்சின் போடுறோம். பாண்டிச்சேரியில மழை பெஞ்ச உடனே இங்க சொல்லி தள்ளி பிடிக்குது பாருங்க. அதுக்கு வெளியே கூட்டு போது எப்படி கூட்டு போறீங்க? எக்ஸிமா மாதிரி கூட்டு போவாங்க, பாத்திருக்கீங்களா? மொத்தத்தையும் சுத்தி தலைவலையா மூடி, முகம் மாத்திரம் எலி குஞ்சு மாதிரி வெளியே தெரியும் பாருங்க. மொத்தத்தையும் அப்படி மூடிட்டே போவாங்க. போகும்போது சொல்லுவாங்க, காத்து அடிக்குது கொஞ்சம் மூடிக்க. ஏன் இங்க காத்து அடிச்சோம்? அங்க டாக்டர் காதல காத்து அடிக்கும், வராண்டா வராண்டா ஒருத்த வராண்டாரு. இந்த இம்யூனிட்டி பவர் ரோடு போடுற பிள்ளைக்கு அதிகமா இருக்குது. நானும் செல்வப்படுற ஒரு இடத்துல வீடு பார்க்க போனோம், அவரு போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. இருக்கா அந்த போட்டோ? வடை சாப்பிட்ட பையனை ஒருத்தர் எடுத்துமே போட்டோ. மொத்த ஈ மொக்கிது, ஒரு கையில வடை ஒரு கையில கல்லு, இப்படி உட்காந்துருக்கான். ஆனா பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா திம்சு கட்ட மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளை பாத்திருக்கீங்களா? பேடு போட்டோம்னா ஆடு பாருங்க, இங்க வதரும் கட 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 கடனு. இவ்வளவும் போடுறீங்க, வேலை வேலைக்கு போடுறீங்க, வீல் லீவு போட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுவீங்க, கரெக்ட் தானே? சர்ச்சுக்கு வராம போய் இன்ஜெக்ஷன் போடுவீங்க, இங்க பாருங்க. அவாவாளுக்கு அவாவா பிரச்சனை. சர்ச்சுக்கு வராம போய் இன்ஜெக்ஷன் போடுவீங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைகள் வீக் ஆகிக்கொண்டே போகிறது. இப்பவும் சொல்லுகிறேன், போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன் வீக்கான ஜெனரேஷன் தான். ஏன்? நம்முடைய இன்னைக்கு இந்த பாடி இருக்கு, இட் டிசைன் ஆண்டவர் டிசைன் பண்ணது மெடிசனுக்கு ஏத்த மாதிரி இல்ல. இந்த பாடி இருக்கு பாருங்க, மெடிசனை வச்சு கரெக்ட் பண்ற பாடி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் உருவாக்கும் போதே பூரணமாய் தான் உண்டாக்கினார். ஆனா ரெண்டு தலைமுறையா மூணு தலைமுறையா நமக்குள்ள மெடிசனை ஏத்தி 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 இன்னைக்கு இந்த பாடி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? மெடிசன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற இவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சு, இல்லுமினாட்டிஸோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஆனா இவைகளுக்கு மத்தியிலேயும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி போயிருச்சு தெரியுமா? மருந்து மேல விசுவாசம் போயிருச்சு, ஆண்டவர் மேல விசுவாசம் எங்க போயிருச்சு? ஜபத்தோட மருந்து போடுங்க. முந்தி ஆபரேஷன் ஆகக்கூடாதுன்னு இப்ப ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் ஜோம் பண்றாங்க. விசுவாசம் அப்படிதான் இருக்கு. முந்தி என்ன செஞ்சோம்? ஆபரேஷன் ஆகக்கூடாதுன்னு ஜோம் பண்ணோம். இப்ப எப்படி ஜோம் பண்றோம்? அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் அந்த டாக்டர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் படிக்கு. பைத்தியகார பையில டாக்டரா இருக்கான், ஞானமா இருக்கிறதால தான் அவங்க டாக்டராவே இருக்காங்க. நான் சொல்ல புரியுதா? இப்ப நாம என்ன செய்யறோம்? கொக்கு தலையில வெண்ணெய வச்சு கொக்க பிடிக்கிற கதை. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு இறங்கிட்டோம். நம்ம விசுவாசத்தை இவர்கள் குலைத்து விட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு, விசுவாசம் போயிருச்சு. நம்ம விசுவாசம் எங்க போயிருச்சு? மெடிசன் மேல போயிருச்சு. ரெண்டாவது, இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் நான் அங்க போகல. இன்னும் கொஞ்சம் வேற ஒரு டாபிக் உங்களை பத்தி போக வேண்டியிருக்கு. இப்போ நீங்க அமெரிக்கா டாலர் ₹1 வாங்கணும், ஒரு டாலர் வாங்கணும், நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? இந்தியா பணத்துல ₹60. அவங்க ₹1க்கு உங்க ₹60 நிர்ணயம் பண்றது யாரு? அவங்க ₹1 நீங்க வாங்கறதுக்கு உங்களுடைய ₹60 கொடுக்கணும். அதாவது அவங்க ஒரு மடங்கு வேலை செய்ய வேண்டியதுக்கு நீங்க எத்தனை மடங்கு வேலை செய்யணும்? 60 மடங்கு. அவனுடைய உழைப்பு ஒரு மடங்கு, உங்க உழைப்பு 60 மடங்கு. அவன் ஊர்ல அந்த சட்டம் ₹1, உங்க ஊர்ல ₹60. இதை நிர்ணயம் பண்ணவர்கள் யார்? அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேரு IMF, இன்டெக்ரிட்டி மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க. எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க? நம்ம நாட்டில் உள்ள தங்கத்தை கொண்டு போய் வேர்ல்டு பேங்க்ல வச்சு இந்த நிர்ணயம், இந்த ஏற்ற தாழ்வை நிர்ணயிக்க இவர்கள் யார்? நான் சொல்றது புரியுதா? அமெரிக்கால அக்ரிகல்ச்சர் கிடையாதுங்க, யூகேல அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஏன்னா வருஷத்துல 9 மாசம் பனி பெய்யும், அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம எல்லாமே நம்ம கிட்ட தான் வாங்குறோம். என்ன வாங்குறோம்? வாழைப்பழத்துல இருந்து, கத்திரிக்காயில இருந்து, காய்கறியில இருந்து, அரிசியில இருந்து, எல்லாமே எங்க இருந்து வாங்குறோம்? கிழக்கத்திய நாடுகள் இருந்து தான் வாங்குறோம். ஆனா இந்த மேற்கத்திய நாடுகள் மாத்திரம் பணக்காரனாவே இருக்குது, கிழக்கத்திய நாடுகள் மாத்திரம் 1000 வருஷமா ஏழையாவே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நான் சொல்றது புரியுதா? அவங்க வேலை பார்க்கல, கல்டிவேஷன் பார்க்கல, எதுவும் பார்க்கல, ஆனா அவன் பணக்காரனா இருக்கிறான். நம்ம எல்லாமே செய்யறோம், ஆனா ஏழையாவே இருக்கிறோம். இந்த ஏற்றத்தாழ்வை நிர்ணயித்தவர்கள் யார்? அவர்கள் தான் இந்த இலுமினாட்டிஸ். இந்த IMF கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்கு, வேர்ல்டு பேங்க் கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்கு, இந்த மெடிசன் ஃபுட் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு, நம்முடைய முழு அதிகாரமும் இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. இவங்க தான் இப்ப முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு போயிட்டாங்க. வேர்ல்டு பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த வேர்ல்டு பேங்க்ல எல்லா பேங்க்கும் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க், நம்முடைய லோக்கல் பேங்க் எல்லாம் ரிசர்வ் பேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் பேங்க் எதுல இணைக்கப்பட்டிருக்கு? வேர்ல்டு பேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும். அப்ப இந்த வேர்ல்டு பேங்க்ல என்ன அக்கௌண்ட் இருக்கு? மொத்த நாட்டுடைய அக்கௌண்ட் அது உள்ள இருக்கு, மொத்த பேருடைய அக்கௌண்டும். இப்ப வேர்ல்டு பேங்க் ஒருத்த கை கொள்றான்னு வச்சுக்கோங்க, ஒருத்த ஆக்குபை பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப முழு உலகமும் யார் கண்ட்ரோல்ல போயிடும்? ஒருத்தங்க கண்ட்ரோல்ல போயிடும். அப்ப கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தினுடைய அந்த இலுமினாட்டிஸ்ங்கிறவங்க முழு உலகத்தை இப்ப ரெடி பண்ணி அந்த 12 பேர் எல்லாத்தையும் தயார் பண்ணி 13வதாக ஒரு மனுஷன் கையிலே ஒப்படைக்க போகிறார். அந்த மனுஷன் தான் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான கடைசி சர்வாதிகாரி. இப்ப முழு உலகமும் இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்போ நம்முடைய பணம், நம்முடைய சாப்பாடு, நம்முடைய மருந்து, நம்முடைய வாழ்க்கை முழுசும் யார் கையில போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்முடைய முழு அதிகாரம், முழு காரியங்கள் எல்லாம் இப்ப யார்கிட்ட போயிருச்சு? ஒரு வெளிநாட்டு அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்று. இவங்கதான் இப்ப நம்ம முழுசு என்ன செய்யறாங்க? ஆக்குபை பண்றாங்க. இவங்க கண்ட்ரோலுக்கு எல்லாம் இருக்கிறோம். நம்முடைய ஒர்க்கோடைய எல்லா ஒர்க், நம்முடைய உழைப்பு எல்லாமே இவங்ககிட்ட தான் போயிட்டு இருக்கு. இவங்க தான் யூரோப்பால இருந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முழு உலகத்தை ஆளுகை செய்ய போறாங்க. இப்ப இவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. நான் அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, இது பாருங்க, சம்பளத்தில் பாதிக்கு மேல் மருந்து வாங்கி ஆண்டுக்கு 4 கோடி பேர் ஏழைகள். இப்ப வந்த நியூஸ் இந்தியால ஆகிட்டே இருக்காங்க. இந்தியாவில 4 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கும் ஏழையா மாறிக்கிட்டே
இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒன்லி மெடிசன் வாங்காதனால மட்டும் இவங்கதான் கவனிங்க. இது சர்ச்சஸ்ல இப்ப இவங்களுடைய சிம்பிள்ஸ், இவங்க சர்ச் கட்டி கொடுக்கறாங்க. இது நம்ம சபைகள்ல வரக்கூடிய சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள்கள் எங்கேயாவது இருந்தா தயவு செய்து என்ன செய்யாதீங்க, உங்க வீடுகள்ல வைக்காதீங்க. இது வந்து இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, கொடுக்கறாங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதுன்னு வசனம் இருக்குல்ல, அதை போட்டு அதுக்கு இதுக்கு ஒரு வசனமா போட்டிருப்பாங்க. கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் இருக்கு. கண்கள்னா என்ன அர்த்தம், ப்ளூரல், ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். பைபிள்ல ஏழு கண்கள் இருக்குன்ற ஆண்டவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். ஆனா இது ஒரு கண் இருக்கும், ஒத்த கண், அதுவும் பிரைமிட், இந்த முக்கோணம். இது இவங்களுடையது. இந்த இலும் நதீஸ் இப்ப இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இந்தியாவுடைய அவங்களுடைய தூதராக அல்லது அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய காரியங்களை இந்தியாவில செய்யக்கூடியவராக இந்த மனுஷனை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு பேரு சைஃப் அலி கான்னு பேரு. இவர் ஒரு சினிமா நடிகர். ஆக்சுவலா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதிக்கு ராஜா இந்தியால. இப்ப ரீசெண்டா இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி கிரீட் எல்லாம் வச்சாங்க. இவர் இந்த இலுமினாட்டிஸ்க்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே இவரை கிங்காக அபிஷேகம் பண்ணார்கள். இவங்களுக்கு பேரு ராயல் பிளட்னு பேரு. இந்த ராயல் பிளட்டை தான் அவங்க பிடிப்பாங்க. பிடிச்சி இவங்க என்ன செய்வாங்க, இது இந்தியா புல்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க மூலமா மூணு பிசினஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. இவரை வச்சு அதை செய்யறாங்க, பண்றாங்க. இது இலுமினாட்டிஸ் கவுனிங்க. இவர் மூலமா தான் இப்போ படம் ஃபுல்லா இங்க பாருங்க, இலுமினாட்டிஸ் மூவிஸ் இருக்கு பாருங்க, இலுமினாட்டிஸ் பிலிம்ஸ். இவரை வச்சு புது படம் பண்ணிருக்கிறாங்க. இந்தியால இவங்க ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா முழுவதும் இவங்களுடைய காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாகி விட்டது. இப்போ கவுனிங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்திருக்கீங்களா, முந்தி வெளிநாட்டு நிறுவனங்கள் சினிஃபில்ல வராம இருந்தாங்க. இப்போ எல்லா தமிழ்நாட்டு நிறுவனத்தோடையும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் டைஅப் வச்சிருக்கு, பாத்திருக்கீங்களா, ஃபாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ், எல்லாருமே. இவங்க அத்தனை பேருமே இப்ப இந்தியாவை பிடிக்கிறதுக்கு இவரை செலக்ட் பண்ண பிறகுதான் இது எல்லாமே இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இந்தியாவுடைய அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது அவங்களுடைய இந்தியாவுடைய தலைமைப்பிடம் இவங்கிட்ட தான் இருக்கு. இந்த படத்துல வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, த எண்ட் இஸ் நியர்னு சொல்லுவாராம். இவர் சொல்லுவாரா, த எண்ட் இஸ் நியர், உலகம் என்ன செய்ய போது, முடிய போதுன்னு சொல்லுவாரா. இவர் ஒரு பேட்டி ஒன்று போட்டாங்க இன்னைக்கு. இவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க இலுமினாட்டிஸ் தானே? அப்ப அவர் சொல்றாரு, எல்லா அண்டர் கிரவுண்ட் நிறுவனங்களும் தப்பான நிறுவனங்கள் கிடையாது, அவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, அதுல இலுமினாட்டிஸ் நல்லவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்போ உலகத்தினுடைய முழு கண்ட்ரோல், முழு அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட போயிருச்சு, இவங்க கிட்ட போயிருச்சு. இவங்க எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர் போயிருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல மெசானிக் ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு, பாத்துருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களா? மெசானிக் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேள்விப்பட்டதில்ல. கோயம்புத்தூர்ல நம்பர் ஒன் லட்சுமி மில்ஸ் தெரியுமா? லட்சுமி மில்ஸ், லட்சுமி மில்ஸோட ஹாஸ்பிட்டல் தான் மெசானிக் ஹாஸ்பிட்டல். நீங்க மெசானிக் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரு ஆகும் போது கேட்ல பாத்தீங்கன்னா இவங்க சிம்பிள் இருக்கும், அந்த காம்பஸும் ஸ்கேலும். அப்படி கேட்ல என்டர் ஆகும் போது கேட்லயே அதான் பெருசா போட்டிருப்பாங்க. உள்ள ஃபுல்லா மெசானிக் ஹாஸ்பிட்டல் தான் போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ரீ மேசன் தான் அந்த இவங்க. இவங்க கிட்ட சேர்ந்தீங்கன்னா பயங்கர பணக்கார ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா நீங்க சாட்டானோட உடன்படிக்கை பண்ணணும். நீங்க அதை விட்டு அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் செத்தா நரகத்துக்கு தான் போகணும். இந்த இலுமினாட்டிஸ் இப்ப முழு உலகத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட எஜுகேஷன் இன்னொன்னு மிக முக்கியமான இன்னொரு டாபிக் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன் கவுனிங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்களே படிப்பு, இந்த படிப்பு முழுவதும் இலுமினாட்டிஸ் ஏற்படுத்தின சப்ஜெக்ட்ஸ், சரியா? இப்ப உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, உங்க பிள்ளை படிக்கும் போது பிள்ளை படிக்கிற படிப்புல மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு படிக்குதா, கடவுள் படைத்தார்னு படிக்குதா? உங்க பிள்ளை ஸ்கூல்ல அது என்ன நம்பர் ஒன் ஸ்கூலா வேணும் இருக்கட்டும், பிள்ளை படிக்கிற படிப்பு மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு படிக்குதா, இல்ல கடவுள் படித்தார்னு படிக்குதா? இத படைச்சது யாரு? இந்த படிப்பை கொண்டு வந்தது யாரு? டார்வின் தியரி. இந்த டார்வின் தியரி எதுக்கு உருவாக்கப்பட்டது? கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. எதுக்காகனா, கடவுள் மனுஷனை படைக்கல, அவன் தானா உருவானான்னு சொல்லிட்டாலே அங்க கடவுள் இல்லைன்னு ஆயிடும். கடவுள் இல்லைன்னா அப்ப என்ன கிடையாது? பைபிள் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. சோ இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எப்படி ஆகிலும் கடவுள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு கொண்டு வந்ததுதான் டார்வின் தியரி. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிள்ளைகள் படிக்கிற படிப்பு முழுவதும் யாருடைய தியரி தான் படிக்கிறாங்க? இலுமினாட்டிஸ் தியரி தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்களே, படிக்கிற படிப்புல எத்தனை சதவீதம் ஆண்டவரை பத்தின படிப்பு இருக்கு?
எத்தனை சதவீதம் கடவுளை பத்தி படிக்கிறாங்க? ஒரு சதவீதம் கூட கிடையாது. நம்மளுடைய பாடத்திட்டத்தில் I am not talking about Indian education system. I am talking about the world education system. உலக இந்த படிப்பு நியமிக்கப்பட்டதான காரியங்கள்ல எதுலையுமே எது கிடையாது? கடவுளை பத்தின காரியங்கள் கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாம் எதை பத்தி தான் இருக்குது? சேட்டனை பத்தி தான் இருக்குது. மனுஷ குரங்கல இருந்து வந்தா 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. முழுக்க முழுக்க உலக படைக்கப்பட்ட 7000 to 10000 வருஷம் தான் ஆகுது பைபிள் படி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உலக படைச்சு பல லட்சங்கள் வருஷங்கள் ஆகிறது. சோ இந்த தியரிய இனி கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்குள்ள முழுசா என்ன கொண்டாந்துட்டாங்க, சட்டானிக் படிப்பை கொண்டாந்துட்டாங்க. நம்ம பிள்ளைங்க மைண்ட்ல என்ன ஏறிக்கிட்டு இருக்கு, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டு வராங்க, மனுஷன் எப்படி வந்தான், குரங்கில இருந்து வந்தான், குரங்கில இருந்து வந்தான்னு சொல்லி 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 நம்ம பிள்ளைகளுக்குள்ள இப்ப என்ன கொண்டாந்துட்டாங்க, குரங்க பத்திர எண்ணத்தை கொண்டாந்துட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடவுள் படைத்தாருங்கிற படைப்பே இல்ல. அவங்களுக்கு தேவை, நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ்ல கூப்பிட்டு வந்து என்ன பண்றோம், கடவுள் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணான்றோம், நல்ல பால் கொடுக்கிறோம், ஞான பால் கொடுக்கிறோம். இதுல அவங்க 6 நாள் என்ன பண்றாங்க தெரியுமா, விஷத்தை கலந்துகிட்டே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷம். இப்போ நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்களே மேக்ஸ் படிக்கிறாங்கல்ல, மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்களா மேக்ஸ்ல? அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? உங்க லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது போய் ஒரு மளிகை கடையில வாங்கும் போது சைன் தீட்டா பிளஸ் காஸ்ட் கொடுத்தா ஈக்குவல் டா 1 கிலோ அரிசி எவ்வளவுன்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல. நான் சொல்றது புரியுதா? ரைட். சந்திரகுப்தா ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. மௌரியா ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க. புத்தர் பத்தி படிச்சிருக்கீங்களா? ஜெயினிசம் படிச்சிருக்கீங்களா? பைபிள் படிச்சிருக்கீங்களா உங்க ஸ்கூல்ல பாடத்திட்டத்துல? இல்ல. சரி, உங்க லைஃப்ல இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? கொண்டு போகாது. ஆனா எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். சரி, பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க சரியா? என்னைக்காவது உங்க லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. 100க்கு 1 கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஒருவேளை 1000 பேர் படிச்சா 1 யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அடுத்து பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா போறாங்க. அவர் கூட அவர் லைஃப்ல அதை யூஸ் பண்ண மாட்டாரு. அடுத்து யாருக்காவது சொல்லி கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாரு. ப்ரொஃபஸரா அவர் லைஃப்ல அதை என்ன செய்ய மாட்டாரு, யூஸ் பண்ண போறது கிடையாது. கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? பெரிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே? என்னைக்காவது உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? நமக்கு தெரிஞ்சது 2 சால்ட் தான், அயோடைஸ்ட் 1, கல் உப்பு 1. இந்த 2 உப்பு தவிர வேற உப்பு இருக்கா? சில அம்மாமார்களுக்கு உப்பு கூட இன்ன வரைக்கும் போட தெரியாது. அது கெமிஸ்ட்ரி படிக்காதனாலயா? கை நிறைய பெருசு, அவ்வளவுதான். எதுக்கு சொல்றேன், படிப்பை நான் குறை சொல்லல. நம்ம படிக்கிற எல்லா படிப்பு சிஸ்டமுமே நம்ம வாழ்க்கைக்கு உதவாதது. ஆனா இதை படிச்சா தான் நல்லா இருப்போன்ற நிர்ணயத்தை நமக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. புரியுதா? நமக்கு தேவையில்லாததை படிக்கிறோம், ஆனா அதை படிச்சா நல்லா இருப்போம், லைஃப் நல்லா இருக்கும். அப்படித்தானே நான் சொல்றது, புரியுதா? டோட்டலா நம்மளுடைய சிஸ்டம் எல்லாத்தையும் மாத்தி அகைன்ஸ்ட் டு காட், அவங்களோட கண்ட்ரோல் வந்து ரெண்டாவது அகைன்ஸ்ட் டு காட், அதை கொண்டு போனவங்க தான் இவங்க. முழுசு கொண்டு போயிட்டாங்க. மூடு உலகமும் இவங்க கண்ட்ரோலுக்கு தப்பிடுச்சு. அப்ப இதுல இருந்து தப்பிப்பது எப்படி? இனி இந்த உலகம் இவர்கள் கரத்துல இருந்து தப்பிக்க முடியாது, முடியாது. இவங்க செட்டப் குள்ள 400 வருஷமா இந்த உலகம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் தான் அதை அனுமதித்திருக்கிறார். எதுக்காக? கடைசி 7 ஆண்டு காலம் முழு உலகமும் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? இவங்க கண்ட்ரோல்ல, ஆன்டிகிரைஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். இவங்க இப்படி பண்ணாதான் இவங்க என்ன செய்ய முடியும், முழு உலகத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு போக முடியும். அவர்கள் அந்த 7 ஆண்டுகளுக்காக இதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க நித்திய நித்தியமா உலகத்தை ஆளுக போறோம்னு. ஆஸ் பர் பைபிள் இவங்க எத்தனை வருஷம் ஆளுகை செய்வாங்க? 7 வருஷம். அதுக்காக இவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது இவர்கள் அதை செய்து முடிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு தலைவனை, அந்த 13வது பர்சனை வெளியே கொண்டு வருவாங்க. அந்த வரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் மீட்கும்படி ஆண்டவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது எல்லாத்தினுடைய எண்டு எங்க போய் முடிய போகுது? வருகையில முடிய போகுது. இது உங்களுக்கு சொல்றதுக்கு, ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க படிப்பு, உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய மெடிசன் எல்லாமே இப்ப யார் கண்ட்ரோல்ல போயிருச்சு? அவங்க கண்ட்ரோல்ல போயிருச்சு. இனி நீங்க அவங்க கருத்து என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கர்த்தருடைய வருகையிலே போவது. நீங்க வருகையில மிஸ் ஆனீங்க, கைவிடப்பட்டீங்கன்னா 7 வருஷம் இவங்க கிட்ட மாட்டுவீங்க. கர்த்தர் சொல்றாரு அந்த 7 வருஷத்துல ஒருவரும் தப்பி போகாத காலம் வரும், ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இப்ப கர்ப்பவதிகள் ஒரு காலத்துல என்ன இருந்துச்சு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா காட்டுக்கு போவாங்க வேலைக்கு, போகும்போது குழந்தை பிறக்கும், அங்கேயே கழுவாங்க தண்ணியில பச்சை தண்ணியில, ஒரு துணியில பிள்ளையை போட்டு அந்த அம்மா வேலை பார்க்கும், இல்ல வீட்டுக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அம்மா பாருங்க, குழந்தைன்னு ஒண்ணு உருவாகி டெஸ்ட் பண்றதுக்கு எங்க போகணும், எங்க போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போய் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாரு வச்சுங்க, டாக்டர் அவர் சொல்லிட்டாரு வச்சுங்க, போக போது நல்லா ஸ்ட்ராங்கா போற அம்மா திரும்பி வரும்போது எப்படி வரும், வீக்கா வரும். என்னன்னு கேட்டா இப்ப அம்மாக்கு என்ன இருக்கு, குழந்தை வந்துருச்சு. போக போறதுக்கு முந்தின வரைக்கும் துணியை துவச்சி பாத்திரத்தை துணியை காய போட்டு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு டாக்டர் போகும்போது அவர் கூப்பிடுவாரு, ஏமா 10:30 அப்பாயின்மெண்ட் இருங்க இருங்க, அந்த ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு வரேன்னு போற அம்மா குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இப்படியே தான் வரும். அப்படி வந்து படுத்துச்சுன்னா குழந்தை பிறந்து 1.5 வருஷம் கழிச்சுதான் அந்த பெட்ட விட்டு அது ஏந்திரிக்கும். அது வரைக்கும் அது என்ன செய்யாது, அந்த அம்மாக்கு என்ன வந்துருச்சு, போகும்போது அந்த குழந்தை அந்த அம்மா வயிற்றுலதான் இருந்துச்சு, ஆனா வரும்போது இந்த அம்மாக்கு என்ன வந்துருச்சு. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் இப்ப இருக்க அம்மாவுக்கு வந்து குழந்தைக்கு அந்த அம்மா குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்துடணும், குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் கொண்டாந்துடணும். நான் சொன்னது புரியுதா? இப்ப நம்ம நிலைமையே எதை டிபெண்டபிள், டாக்டர் டிபெண்டபிள், மெடிசன் டிபெண்டபிள். நம்ம இன்னைக்கு இருக்கிற நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு தான், அன்னைக்கு இருந்த பெண்களை விட இன்னைக்கு இருக்கிற பெண்கள் நல்லா பாக்கிறதுக்கு ஸ்டவுட்டா நிக்குது. ஆனா வில் பவர் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப குறைவு, அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு தைரியம் ரொம்ப குறைவு. அன்னைக்கு இருக்கிற அம்மா பாருங்க, 8 குழந்தையான நார்மல் டெலிவரி வழிய போறதுக்கும், இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கு வழியெல்லாம் போறதுக்கு முடியாது, எப்ப கத்திரிக்கோளை போறதுக்கு ரெடி தான். இன்னைக்கு இருக்கிற அம்மாக்களுக்கு என்ன கிடையாது, குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, இது கிடையாது. நாம முழுக்க முழுக்க டிபெண்டபிள் ஆயிட்டோம். இவங்க குழந்தை உருவான உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு அனுப்புவாங்க பாருங்க, யார, இந்த அம்மாவுடைய அம்மாவே. அந்த அம்மாவே வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சு போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வீட்டுக்கு போயிருக்கோம், அதுக்குள்ள இந்த அம்மா என்னவாயிரும், குழந்தை உருவாயிரும்னா அந்த அம்மா வரும் பாருங்க அங்க இருந்து. அந்த அம்மா வந்து துணி துவச்சு போடும், அந்த அம்மா வந்து பாத்திரம் விளக்கும், அந்த அம்மா வந்து சமையல் செய்யும், யார், இந்த அம்மாவுடைய அம்மா. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணும், புக்கை படிச்சுக்கிட்டு காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இப்படி படுத்து வேலை வேலைக்கு பழத்தை உரிச்சு கொடுத்தா முழுங்கி விட்டு, அப்புறம் குழந்தை 3 கிலோல இருந்து 4 கிலோ ஆகி 4.5 கிலோ ஆகி குழந்தை பிறக்க முடியாது, நார்மல் டெலிவரி இல்ல, சிசேரியனுங்கிறான். ஏன், டெய்லி 1 ஹவர் நடந்தாதான் என்ன, அது நடக்கிறது கூட அவருக்கா பாருங்க, அவர்த்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பலியான செம்மறி யாரு, புருஷனாரு, அவர் வந்து கையை புடிச்சு கூட்டிட்டு போனோம் கூட சாயங்காலத்துல. ஏன், இதுக்கு நடக்க தெரியாது பாருங்க. இப்பதான் குழந்தை வரது ஒரு குவாலிபிகேஷன் ஆகி போச்சு, எதுக்கு, அவனை சாவடிக்கிறதுக்கு. உங்களை சொல்லல, நான் சொல்றது எதுவும் உங்களையே இல்ல, எல்லாம் வெளிய இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குது. ஜாக்கிரத, நீங்க டிபெண்டபிள், வேற வழி இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல் படி ஆயிருச்சு, டிபெண்டபிள் ஆயிருச்சு. இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே போவது. மிஸ் ஆச்சு, டோட்டல் ஜெனரேஷனும் இவர்கள் கரத்திலே மாட்டிக்கொள்ளும். நாம் யாவரும் எந்திரிப்போம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். 2 நிமிஷம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், இது பயப்படுறதுக்காக சொல்லப்படல, நாம ஆபத்து காலத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறோம்ன்றதுக்காக சொல்லப்படுகிறது. இது எதை நமக்கு காட்டுகிறது, காலம் சமீபம், தேவன் வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா அடையாளங்களும் நடைபெற்று விட்டது, அதுல கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி விட்டது, அந்த சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு போய் விட்டது. இனி காலம் செல்லாது, எந்த நேரத்திலும் ஆண்டவர் வருவார், எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு மேலே போவார். வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா, இதை மாத்திரம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, இந்த வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சரி, ஆனால் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த திருச்சபைக்கு உங்களுக்கு இதை கொடுக்க சித்தமாக இருக்கிறார், அதனால இன்னைக்கு கிடைச்சிருக்குது. தேவன் வரப்போகிறார், எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, நீர் வரும்போது என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, நீர் வரும்போது என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. அந்த கல்லன் சொன்னது போல, உடைய வருகையில் எங்களை நினைவு கூறும் தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தரிமான நேரத்துக்காக மக்கள் நன்றி. இந்த திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் வரும்போது எங்கள் திருச்சபை 100% எடுக்கப்பட்ட திருச்சபையை மாற கத்தர் கிருபை பாராட்டுங்க. எங்க திருச்சபையில ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் நிறைவாய்த்தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். மாலை ஆராதனையிலும் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கேட்ட செய்தியை மறந்துவிட வேண்டாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். ஆகையால் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் கர்த்தரை உத்தமத்தோடு முழு இருதயத்தோடு நாம் அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.